இந்த விசேஷ கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும்னு கூடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்துல நமக்கு ஆவியானவருடைய உதவி ரொம்ப அவசியம். ஏன்னா இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, ஃபெமிலியாரிட்டி பிரீத் கண்டென்ட். அதாவது ஒரு காரியத்தை ரொம்ப பழகி பழகி போயிட்டோம்னா அது வந்து ஒரு 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 மாதிரி ஒரு பழகுன ஒரு காரியமா மாறிவிடுகிறது. சரிங்களா? சில பேர் இங்க இருக்கலாம், நீங்க 50-40 வருஷமா கிறிஸ்துமஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்கலாம். நான் ஜனவரி December 21st வந்தா சர்ச்சுக்கு போவோம், காலையில ஈட்டு அப்புறம் முடிச்சுட்டு வந்து வீட்டுல சாப்பிட்டு தூங்கி அவ்வளவுதாங்க எங்க கிறிஸ்துமஸ். நல்லா பிரியாணி சாப்பிட்டு தூங்கிடுவோம், நல்ல செலிப்ரேஷன் அப்படின்னு. அப்படி நம்ம கிறிஸ்துமஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப பழகி போன ஒரு காரியமா இருந்தாலும், ரொம்ப கேட்ட ஒரு கதையா இருந்தாலும், அந்த கதைய மிகுந்த புதியதான விதங்கள்ல உணர்த்தி ஒரு ஃப்ரெஷ்ஷான விதத்தில் நமக்கு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இல்லைங்களா? அவர் தான் நம்ம மனதை பிரகாசிக்க பண்ணி நம்முடைய இருதயங்களை எல்லாம் கொழுந்துட்டு எரிய செய்து அந்த எவ்வளவு பெரிய அதிசயம் இது என்பதை உணர்த்தக்கூடியவர் அவர் தான். அவர் இல்லைன்னா இயேசு பிறக்கும் போது அவருக்கு மாட்டு கொட்டாயில கூட தான் இடம் கிடைச்சிச்சு. இல்லைங்களா? எங்கேயுமே அவர் யாரும் கண்டுக்கல. இன்னைக்கும் அப்படித்தான் உலகம் இருக்கிறது. நம்மளும் உணர்வில்லாதவர்களாக நம்மளும் ஆயிடலாம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்யலாம். யார் யாரெல்லாம் உணர்ந்தாங்கன்னு பார்த்தோன்னா பைபிள்ல ஆவியானுடைய உதவி இருந்தவங்க தான். ஆகவே மிகுந்த ஒரு தாழ்மை ஜப மனப்பான்மையோடு ஆவியானவரே எங்க கண்களை திறந்துடணும், எங்க இருதயத்தை உணர செய்யும், இந்த அதிசயத்தை பார்க்க உணர எங்களுக்கு உதவி செய்யும்ன்ற ஒரு ஜபத்தோடு நம்ம அவருடைய வார்த்தையை கேட்க வரலாம். கிறிஸ்துமஸை வந்து பல கோணத்துல நம்ம பார்க்கலாம். மத்தேயுவை படிச்சீங்கன்னா, லூக்காவை படிச்சீங்கன்னா, கிறிஸ்துமஸ் கதைய வந்து ஒரு கீழே இருந்து பூமி வரலாறு மிக்க ஒரு கதையாக அவர்கள் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். அவங்க வந்து மாட்டு கொட்டாய, மேரி, யோசேப்பு, மேய்ப்பர்கள், ஞானிகள் வர்றது, இதெல்லாம் அவங்க சொல்ற ஒரு கதையில உட்பட்ட ஒரு காரியங்கள். ஆனா யோவான் சுவிசேஷத்தை பார்த்தோம்னா, நீங்க எல்லாம் படிச்சவங்க ஒருவேளை அந்த கிறிஸ்துமஸ் கதையே இல்லையே அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். ஆனா அதுல இருக்கு, யோவான் வந்து பூமியில இருந்து அந்த கதையை பார்க்கல, பரலோக பார்வையாக அந்த கதையை, கிறிஸ்துமஸ் கதையை நமக்கு சொல்ற. பரலோகத்துல இருந்து காட்சி காணும்படிக்கு, பரலோகத்துல இருந்து பெத்லகேம காணும்படிக்கு ஒரு காட்சியை தான் நம்ம முன்னாடி வைக்கிறார். அவர் பெத்லகேம பத்தி பேசுறது இல்ல, மேரி, யோசேப்பு, அந்த சாஸ்திரிகள், மாட்டுக்கொட்டாய், தேவ தூதர்கள் எதை பற்றியும் பேசுறதில்ல. பேசாம கிறிஸ்துமஸ் கதைய நமக்கு, அதை பத்தியெல்லாம் சொல்லாம கிறிஸ்துமஸ் கதைய நமக்கு சொல்றாரு. ஆனா ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம் அதுதான். கிறிஸ்துமஸ பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா யோவான் என்ன சொல்றாரோ அதை புரிஞ்சுக்கணும். யோவான் வந்து ஒரு அங்க வந்து மாட்டுக்கொட்டாயில பிறந்தவர் வந்து இந்த உலகம் உலகத்தை விட பெரியவர் என்பதை பல விதங்கள்ல அவர் நமக்கு சொல்றாரு. அவர் நம்மளுடைய மூளையை அதை படிச்சோம்னா தேவனுடைய எல்லையற்ற ஒரு அறிவுக்குள்ள நம்மளை கொண்டு போகும்படிக்கு சில வார்த்தைகளை அவர் எழுதுறார். பாருங்களேன், நித்தியத்தின் காலத்தை கடந்து, கடந்த கால நித்தியத்தின் ஆழத்துக்குள்ளேயே நம்ம மனதை கொண்டு போகும்படிக்கு அவர் வசனங்களை எழுதி இருக்கிறாரு. இந்த உலகத்தை விட்டு நம்ம கிறிஸ்துமஸ் கதையை கேட்க, காலத்தை கடந்து இந்த கிறிஸ்துமஸ் கதையை பார்க்கும்படிக்கு எழுதுறாரு. அதான் கிறிஸ்துமஸுடைய ரியல் மெசேஜ் பார்த்தோம்னா. பாருங்களேன், அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மற்ற சுவிசேஷங்க பெத்லகேம்ல இருந்து அவருடைய கதையை ஆரம்பிக்கலாம். யோவான் வந்து பிதாவுடைய மடியில இருந்து அவர் கதையை ஆரம்பிக்கிறார். பாருங்களேன், லூக்கா வந்து ரோம ராயர்கள், எம்பரர், அவங்களுடைய கால குறிப்புல இருந்து அவங்களுடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறாங்க. மத்தேயுவும் அங்கிருந்து பிரதான ஆசாரியர் இருந்து ஆரம்பிக்கிறார். யோவான் பாத்தீங்கன்னா ஆதியிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஆதியிலே இந்த வசனங்கள் வந்து நம்ம மனதை இங்க யோசிச்சு அப்படின்னா ஒண்ணும் தெரியலீங்களா பாஸ்டர்னா, அதை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்ல. அதனாலதான் ஒன்னும் தெரியறது இல்ல. அந்த வசனங்களை யோசிக்க அவர் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்க பார்த்தோம்னா, ஒரு பாயிண்ட் பிரேக்கிங் பாயிண்ட், ஒருக்கு அப்புறம் நம்மளால யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம மூளைய ஸ்ட்ரெச் பண்ணும்படிக்கு ஆழமான ஒரு காரியத்தை அவர் சொல்றார். ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்யணும். கிறிஸ்துமஸ் கதையை பரலோக காட்சியின் மூலமாக நம்ம காட்டுகிற ஒரு காட்சி. அதை தான் இந்த நாள் நம்ம பார்க்கணும், இந்த வருஷம் அதை பத்தி பார்க்கணும். யோவான் 1:1-14 வரைக்கும் வாசிக்க நீங்க கேட்டீங்க. இத வந்து எந்த ஒரு போதகரும் சரி இதை முழுசா விளக்கி கொடுத்ததில்லை. ஏன்னா அவ்வளவு ஆழமான பிரம்மாண்டமான அதிசயமான வசனங்கள், முழு புதிய பாடலிய மிக மிக ஒரு ஆழமான வசனங்கள்லாம் இதை நம்ம சொல்லலாம். ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி இது. பல வகையில இந்த வசனங்கள் பார்க்கலாம். நம்ம இந்த வசனத்தின் விசாலம், இதனோட ஆழத்தின் முன்னாடி நம்ம மூச்சடைச்சு போய் நிக்கணும். அந்த மாதிரிதான் அவர் எழுதி இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் நிக்கணும் இதனோட ஆழத்துக்கு முன்னாடி. நமக்கு புரிஞ்ச நமக்கு அறிந்த வார்த்தைகள் கிரேக்கிலேயோ ஆங்கிலத்திலேயோ பயன்படுத்தி யோவான் விவரிக்க முடியாத ஒரு காரியத்தை அவர் இங்க விவரிக்கிறார். தேவன் மனுஷன் ஆனது, வார்த்தை மாம்சமான கிறிஸ்துவத்திலிருந்த இரண்டாவது நபர் எப்படி மனுஷன் ஆனார் என்பதை இங்க விவரிக்கிறார். இதுல பல காரியங்கள் யோவான் சொல்றத நீங்க பார்க்கலாம். இது வந்து அவருடைய சுவிசேஷம் எழுதுவதற்கு முன்னதாக ஒரு முகவரியாக 1:14 வரைக்கும் அதுல சொல்றாரு. 1வது வசனத்தில் இயேசு ஆதியில இருந்தார் அப்படின்றாரு. இயேசு படைப்புக்கு முன்னதாகவே அவர் இருந்தார் அப்படின்றாரு. அடுத்ததாக அவருடைய நித்திய தன்மையை குறிக்கிறது. இயேசு தேவனோடு இருந்தார், தேவனுக்கு பக்கம் பக்கமாக இருந்தார். அவருடைய தெய்வீகத்தை குறிக்கும்படி தேவனாய் இருந்தார் அப்படின்றாரு. 3வது வசனத்துல எல்லாமே அவர்னால் உண்டாக்கப்பட்டுச்சு. அவர் தான் எல்லாத்தையும் படைத்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவரே உலகத்துக்கு மனிதர்களுக்கு வெளிச்சமா இருந்தார் அப்படின்னு அதெல்லாம் ஒன்னுன்னா நம்ம பார்க்கலாம். ஆனா நான் வித்தியாசமா இன்னைக்கு அதை பத்தி அந்த பகுதியை பார்க்கணும்னு நான் நினைச்சிருக்கிறேன். 3 தலைப்புல இதை புரிஞ்சுக்கணும். இயேசு எந்த சூழலில் இருந்து இந்த உலகத்துக்குள் வந்தார், முதலாவது அதை புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்ல என்விரான்மெண்ட். அவர் இருந்த இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாக அவர் எந்த சூழலில் இருந்தார், அதை முதலாவது புரிஞ்சுக்குவோம். எந்த சூழலுக்குள் இந்த உலகத்துக்குள் வந்தார், 3வதாக எந்த சூழலுக்குள் இயேசு உங்களையும் என்னையும் கொண்டு போகிறதுக்கு ஆர்வமா இருக்கிறார். இந்த 3 தலைப்புல இந்த பகுதியை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். முதலாவது அவர் இருந்த சூழல் என்னங்க, இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாக எந்த மாதிரி சூழ்நிலையில இயேசு இருந்தார். இந்த முதல் வசனம் நமக்கு சொல்லுது பாருங்களேன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஒரு முகவரி தன்னுடைய சுவிசேஷத்துக்கு சொல்லும் போது யோவான் எங்க ஆரம்பிக்கலாம், லூக்கா ரோமர் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறார், மத்தேயு பிரதான ஆசாரியர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாரு. யோவான் என்ன பண்றார், ஆதியிலே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பாருங்களேன், எந்த ஆதி, நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆதி என்ன, உலகம் உண்டான ஆதிதான் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி இல்லாத ஆதி நமக்கு தெரியும். அந்த உலகம் உண்டான அந்த ஆதியிலே வானத்தையும் பூமியும் படைக்கிறதுக்கு நேரத்தில் இயேசு இருந்தார், இருந்தார் பாருங்களா. ஆதியில் இந்த பிகினிங் வாஸ் தி வேர்ல்ட், ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஒரு வார்த்தைன்னு ஏன் சொல்றாருன்னா, யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவன் வந்து தன்னை வெளிப்படுத்துகிற விதம், தன்னை வெளிப்படுத்தி தன் சித்தத்தை தன்னுடைய வழிகளை தன்னையே அவர் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை இது, கர்த்தருடைய வார்த்தைன்னு பல ஏற்பாடுல வரும். வார்த்தைனாக ஆண்டவர் தான் ஒப்பு இல்லைங்களா, ஆண்டவருக்கு ஈக்குவலான வேர்ட். அதனாலதான் யூதர்களுக்கு புரியற மாதிரி வார்த்தை எழுதுறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, எதுவுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக யோவான் என்ன சொல்றாரு, வானம் பூமி படைக்கப்படுகிற நேரத்தில் இயேசு இருந்தார் அப்படின்னா அவருடைய அவர் நித்தியமானவர். படைப்புக்கு முன்பதாகவே என்றென்றும் சதா காலங்களும் கடந்த நித்தியத்தில் என்றென்றும் இருந்தவர் அவர். அவர் நித்தியமானவர். கடந்த கால நித்தியத்துக்கு அவர் போய் கடவுளுடைய பிரசன்னத்தில் எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் இருந்தார். ஆதியிலே அவர் இருந்த சூழல் என்ன, இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாக எப்படி இருந்தார், அவர் நித்தியமானவராக என்றென்றும் ஜீவிக்கிறவர்களாக ஆதியிலே வார்த்தை இருந்தது. முதல்ல அதை சொல்றாரு. அடுத்ததாக என்ன சொல்றாரு, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. ஒரு கிரேக்க ப்ரோபான்டியான் ஒரு வார்த்தை என்னன்னா தேவனுக்கு முகமுகமாய் இருந்தார். அப்படித்தான் அந்த வார்த்தை. அப்படின்னா தேவனுக்கு சமமாக இருந்தார். தேவனுக்கு கீழே இல்ல, கீழே இருந்து தேவன் அவர் பார்த்துக்கிட்டு இல்ல, தேவனுக்கு மேல இருந்து தேவனை கீழே பார்த்துக்கிட்டு இல்ல, இல்ல தேவனுக்கு சைட்ல இருந்து அவர்கிட்ட அந்யோன்யம் இல்லாம இருந்த, தேவனோடு முகமுகமாக சமமாக எல்லா விதத்திலும் தேவனுக்கு ஒப்பானவராக அவர் இருந்தார். இவர்தான் நித்தியமானவர் மாத்திரம் அல்ல, தனிப்பட்ட விதத்தில் சமமான விதத்தில் முக்கிய தேவனோடு பிதாவோடு ஐக்கியத்தோடு இருந்தார். ஈக்குவல் வித் காட் அப்படின்றோம். தேவனோடு நம்ம விசுவாச அறிக்கை சொல்லுது, அவர் ஒருவரே சாதாமல் உடையவரும் ஒருவரும் அண்ட முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மாறாதவரும் நித்தியமானவரும் புரிந்து கொள்ள முடியாதவரும் சர்வ வல்லமை உள்ளவரும் எல்லா விதத்திலும் எல்லையற்றவரும் மிகுந்த பரிசுத்தம் மிகுந்த ஞானம் மிகுந்த இலவசமான இறையாண்மை கொண்டவருமாக இருந்தார். முகமுகமாக கடவுளுக்கு இருக்கிற எல்லா குணாதிசயங்களும் இவருக்கும் இருந்தது. அவர் நித்தியமானவர், தேவனுக்கு ஒப்பானவர். The word was with God. அதான் அதுக்கு அர்த்தம். அப்புறம் இன்னொன்னு சொல்றார், என்ன சொல்றாரு, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. அந்த ப்ரோக்ரஷன் பாருங்களேன், அவர் முதல்ல எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்தார். நித்திய நித்தியமாக தேவனுக்கு சமமாக தேவனுக்கு முகமுகமாய் இருந்தார். மூன்றாவதாக அவர் தேவனாய் இருந்தார். தேவனுக்கு ஒப்பானவர் மாத்திரம் இல்ல, தேவனாய் இருந்தார். இது இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வீகத்தை குறிக்கிறது. இந்த நைசியன் கிரீட் எழுதினவங்க 325 AD பிதா இருக்கக்கூடிய எல்லா சாரமும் இயேசுக்கோ இருந்தது. எல்லா விதத்திலும் பிதாக்கு அவர் ஒப்பானவரா இருந்தார். இது தேவனா இருந்தார் அப்படின்னும் போது, தேவனோடு இருந்தா தேவனா இருந்தார்னா, அதுல இன்னொன்னு அதையே ஆழமா விளக்குறாருனா, அவர் ஒரே தேவன் தான். ஆனா ஒரே தேவனுக்குள்ள மூன்று நபர்கள் இருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா. தேவனுடைய பன்மை தன்மை உணர்த்தும்படிக்கு அவர் தேவனாய் இருந்தார், தேவனோடு இருந்தார், தேவனுக்கு பக்கம் பக்கமா இருந்து அவரும் தேவனாய் இருந்தார். ஒரே தேவன் தான், ஆனா கிறிஸ்துவத்துல ரெண்டாவது நபராக அவர் எப்பொழுதும் இருந்தார். அவங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ஐக்கியத்துல உறவுல ஆனந்தத்துல நித்திய நித்தியமாக கிறிஸ்துவ தேவராக அவர் சதா காலங்களும் இருந்து வந்தார்கள். அவங்களுக்குள்ள இருந்த பந்தம், அவங்களுக்குள்ள இருந்த ஒரு அன்பு, ஒருவர் ஒருவருக்கும் இருக்கிற ஐக்கியத்துல நித்தியமாக அவங்க திகழ்ந்து வந்தார்கள். ஒரு காலமும் சலிச்சு போகாம பிதா குமாரன்லயும் குமாரன் பிதாலையும் ஆனந்தத்துல அவர் இருந்தார். அதைத்தான் அங்க குறிக்கிறத பார்க்கிறோம். ஓகே, அவர் தேவனாய் இருந்தார். அடுத்ததாக அவர் என்ன ப்ரூவ் பண்றாருன்னா, யூதர்களும் சரி கிரேக்கர்களும் சரி எந்த நியாயமான மதமும் யாருங்க கடவுள் அப்படின்னா, எல்லாத்தையும் படைத்தவங்க தான் கடவுள் இல்லைங்களா. அதை நிரூபிக்கும்படி அடுத்த மூணாவது வசனத்துல இயேசுதான் தேவனாய் இருந்தார்ன்றது எப்படி நிரூபிக்கிறாரு, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. பாருங்க, சகலமும் அவராலே உண்டாயிற்று, எல்லாத்தையும் உண்டு பண்ணவங்க தானே கடவுள். அதுதான் பாசிட்டிவா, சகலமும் அவராலே உண்டாயிற்று, அவர் தான் கடவுள், சகலமும் அவர் தான் பண்ணாரு. நெகட்டிவா ஒண்ணு சொல்றாரு, அவராலே இன்னும் சில காரியங்கள் இருக்கிறதே நீ யாராவது வந்து சொன்னீங்கன்னா, இல்ல அவர் இல்லாம ஒண்ணுமே உண்டாகல, எல்லாமே அவரால உண்டாச்சு. பாசிட்டிவ், நெகட்டிவாக உண்டானதென்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. உண்டாச்சு இருக்குது, ஜீவன் இருக்குதுன்னா அவரால் தான் அது வந்துச்சு, அவர் இல்லாம வேற ஒன்னும் வரல. ஆல் திங்ஸ் ஆர் மேட் பை ஹிம். அவராலே தான் எல்லாமே உண்டாக்கப்பட்டது, இருக்கிறது, செயல்படுகிறது, அவராலே அவராலே அவர் தான் உண்டாக கடவுது என்று சொன்னவர். பாருங்களேன், இந்த காஸ்மோஸ் அந்த சராசரத்தை உருவாக்குனவர், அவர் உருவாக்காம ஒண்ணுமே இல்லை. யோசிச்சு பாருங்களேன், முழு அண்ட சராசரம்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க, அண்ட சராசரமும் ஒரு 125 பில்லியன் கேலக்சி இருக்கு அப்படின்னாங்க. ஆனா இப்ப எல்லாம் அதை மாத்திக்கிட்டாங்க, அது எங்க கணக்கெல்லாம் தெரியாதுங்க. பில்லியன் அண்ட் பில்லியன் ஆஃப் கேலக்சிஸ் இருக்குது. அந்த பில்லியன் ஆஃப் கேலக்சில 1000 ட்ரில்லியன் கேலக்சிஸ் இருக்குது. இதெல்லாம் நான் எழுதிட்டு வந்து உங்களுக்கு ட்ரில்லியன் பில்லியன் இதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியுமா? இருக்காது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நம்ம புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்டு, இதெல்லாம் பார்த்தவங்க சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்பா நீ இருக்கிற உலகம் சுத்தணும்னு, இதை விட்டு எவ்வளவோ கடந்து பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சி நம்மனால நம்ம மூளையினால சிந்திக்க முடியாத அளவுக்கு உலகம் விசாலமாக இருக்கிறது. அந்த அந்த சராசர விசாலத்தை பண்ணவர் யாரா? அந்த மாட்டு கொட்டாயில பாக்குற அந்த குழந்தை தான் அந்த சராசரத்தை பண்ணவர். அந்த பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ பண்ணவர் இவர் தான். அது அதுல இருக்கக்கூடிய நுணுக்கமான காரியங்கள், அதுல இருக்கக்கூடிய செயல்படுகிற காரியங்கள், அதுல இருக்கக்கூடிய சிக்கல் காம்ப்ளெக்ஸ், அது எல்லாமே உருவாக்கப்பட்டது. அது எல்லாமே இருக்கிறதுக்கு செயல்படுறதுக்கு ஒரே காரண கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அதான் யோவான் நமக்கு சொல்ற. இயேசு கிறிஸ்து எல்லாமே அவரால் உண்டாச்சு, அவர் அன்றி ஒன்றும் உருவாகவில்லை. அதிசயமான முகவரி 4வது வசனத்தில் அவர் சொல்றாரு, அவருக்குள் ஜீவன் இருந்தது. நம்ம யாராவது சொல்ல முடியுமா நமக்குள்ள ஜீவன் இருக்குன்னு? It's a self-existence. He was self-existent God. கடவுள் மட்டும் தான் அப்படி இருக்க முடியும். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள்ளேயே ஜீவன் இருந்தது. தனக்குள்ளேயே தன்னியல்புள்ள தேவனாக, ஒருவர் மேலையும் சார்ந்ததாத தேவனாக மீண்டுமாக நம் விசுவாச அறிக்கை சொல்லுது, எல்லா ஜீவனுக்கும் மகிமைக்கும் நன்மைக்கும் பாக்கியத்திற்கும் தனக்குள்ளும் தானும் ஊற்றாக, தான் ஒருவரே ஊற்றாக, தான் படைக்கப்பட்ட எந்த ஜீவனிலையும் சார்ந்திராத ஊற்றாக அவர் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்காகவும் அவருக்குள்ளும் அவராலும் எல்லாம் பிழைச்சிருக்கிறது. எல்லாத்துக்கும் ஜீவன் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் அவருக்குள்ள இருந்துதான் வருது. அவர் தான் அதுக்கு ஊற்றாக இருக்கிறார். இன்னைக்கு காலையில நீங்க கண்ணை திறந்து இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, உங்க நரம்பு நாடியில ரத்தம் ஓடுது, உங்களுக்கு சுவாசம் உங்களுக்கு இருக்கு, ஜீவன் இருக்குன்னா அந்த ஜீவன் அவர்கிட்ட தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிமிஷத்துக்கும் அதுக்கு ஊற்று அவரானவர். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன். இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாக அவர் இருந்த சூழல் என்ன? நித்தியமானவராக, பிதாவுக்கு எல்லா விதத்திலையும் ஒப்பான குணாதிசயம் உடையவராக, தேவனாக, எல்லாத்தையும் படைத்தவர் அவர்தான். அவருக்குள் தன்னியல்புள்ள யார் மேலையும் அவர் சார்ந்திராத தனக்குள்ளேயே ஜீவன், எல்லா பாக்கியமும் எல்லா ஆனந்தமும் சந்தோஷமும் நன்மைக்கு ஊற்று இல்லைங்களா? எல்லாருக்கும் இந்த உலகத்துல ஒரு நல்லது, ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்குதுன்னா இதெல்லாம் நம்ம எவ்வளவு சந்தோஷங்களை அனுபவிக்கிறோம், எவ்வளவு ஆனந்தங்களை அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு இன்னைக்கு நம்ம காலையில சிரிக்கிறோம்னா அந்த சந்தோஷம் அவர்கிட்ட இருந்தான் புறப்பட்டு வருது. அதுக்கு ஊற்று அவர் தான், எல்லாத்துக்கும் உயிர் அதுதான். ஐயோ, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17 சொல்ற மாதிரி அவருக்குள் நாம் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம், எல்லாம் அவருக்குள்ளதான். அவர் தான் ஊற்றாக இருக்கிறார். ஆகவே யோவான் இந்த குழந்தை யாருங்க, கிறிஸ்துமஸ்ல எல்லாம் கொண்டாடுறாங்களே அப்படின்னும் போது அவருடைய பார்வை, இவர் தாங்க நித்திய தேவன், ஆதியில இருந்தவர், பிதாவுக்கு முகமுகமாக ஒப்பானவர், எல்லாவற்றையும் படைத்தவர், தன்னியல்பாக யார் மேலையும் சார்ந்திராத, எல்லோரும் தன்னேல் சார்ந்திருக்கிற ஜீவ ஊற்றாக அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவர் தான் எல்லாருக்கும் ஜீவனை தருகிறவர். உங்களால யோசிக்க முடியுமா? கொஞ்சமாவது ஒரு செயின்ட் ஐடியாவது இந்த வசனங்கள் நமக்கு கொடுக்கணும். என்ன உன்னத உயர்வு மகிமையில அவர் இருந்திருப்பார், எந்த சூழல் இது இருந்திருக்கும் அவருக்குன்னு உன்னால யோசிக்க முடியுமா? எவ்வளவு உயர்வான மாட்சிமையான மகிமையான ஒரு நிலை அவருக்கு. நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாக இருந்த சூழலை பத்தி உங்களுக்கு சொல்றேன். எந்த தேவனாக, ஒருவரும் அண்ட முடியாத ஒளியில் மாறாதவராக, எல்லையற்றவராக நித்தியமாக மிகுந்த பரிசுத்தோ ஞானம் பாக்கியத்துக்கு ஊற்றானவராக எல்லா சந்தோஷத்துக்கு ஜீவனுக்கும் ஊற்றானவராக பிதாவினுடைய மடியில் ஆனந்தத்துல முகமுகமாக நித்திய பேரின்பத்துல அவர் இருந்திருக்கார். அப்படின்னா என்ன நமக்கு தெரியுமா? கடவுளா இருக்கிறதுனா என்ன நமக்கு தெரியுமா? பிதாக்கு ஒப்பா இருக்கிறதுனா என்னன்னு நமக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் ஊற்று நான் தான். அந்த விசுவாச அறிக்கை சொல்லுது, எல்லா மனிதர்களும் தேவ தூதர்களும் பிசாசுகளும் ஜீவன்களும் எல்லா நன்றியும் துதியும் கீழ்ப்படிதலுக்கும் பயத்துக்கும் தகுதி உள்ளவர் அவர் தான். அப்படி இருக்கிறதுனா என்ன உயர்வதுன்னா நமக்கு தெரியுமா? எவ்வளவு குளோரி, எவ்வளவு மேஜஸ்டி, எவ்வளவு உயர்வான ஸ்டேட்டஸ் அது. இதாங்க அவர் இருந்த சூழல். இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாக பரிபூர்ணமான பேரானந்தத்தின் பிதாவின் பந்தத்தின் ஐக்கியத்தில் ஆனந்தத்தில் திகழ்ந்து இருந்தார் அவர். அவர் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாக இருந்த சூழல். அந்த சூழலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்படிப்பட்ட தேவன் நிச்சயமா இப்படி ஒரு சூழல்ல இருந்தவர். அவர் இறங்கி எம்மட்டும் தன்னை தாழ்த்தி இருக்கிறார் என்பதை நமக்கு கொஞ்சமாவது நமக்கு புரியணும்னா அவர் இருந்த சூழல் என்னன்னு நமக்கு புரியணும். அதான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வரேன். இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி விழுந்து பாவத்துல அழிந்து போன இந்த பூமி வீட்டுல இறங்கி அவர் வந்திருக்கிறார்னா அவருடைய சூழல், இந்த உலகத்து வர்றதுக்கு முன்பதாக அவருடைய சூழலை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அறிவு கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர் எந்த அளவுக்கு உயர்வான நிலையில இருந்தவர், ஆதியில இருந்தவர், நம்ம எந்த அளவுக்கு காலமா உணர்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கிறிஸ்தவ முதிர்ச்சியில வளர முடியும்னு வேதம் சொன்னது. பாருங்களேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வளரணுமா, ஆதியில் இருந்தவர் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு அதை தெரிஞ்சுக்கிறோம்? இதே யோவான் வந்து ஒரு நிருபங்கம் எழுதியிருக்கிறார். 1 யோவான் 2:12 படிங்களா, 12-14 வரைக்கும்.
அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொன்னாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன்.
இவர் பாருல்ல, 3 பேருக்கு எழுதுறாரு. பிள்ளைகளே, வாலிபர்களே, பிதாக்களே. இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு அவர் எழுதல, ஆவிக்குரிய விதத்துல அவரு ஆவிக்குரிய வளர்ச்சியில உடைய பல ஸ்டேஜஸ் அவர் காமிச்சுட்டு போறாரு. பிள்ளைகளே, இப்பதான் ஆண்டவர் அறிந்தவர்களே, நீங்கள் பிதாவை அறிந்திருப்பதனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாவை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. வாலிபர்களே, நீங்கள் பொன்னாங்கல் மேற்கொண்டதினால் பரிசுத்தமாக்குதல்ல நீங்க வளர்றீங்க, சாயன்டிபிகேஷன் நீங்க வளர்றீங்க, அதுக்கு உங்களை எழுதுகிறேன். பிதாக்களே, அதுக்குரிய வாழ்க்கையில ரொம்ப முதிர்ந்து வளர்ந்தவர்களே, உங்களுக்கு எப்படி நீங்க வளர்ந்தீங்க என்ன சொல்றாரு? பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். யாரு எந்த கிறிஸ்தவ நம்மளுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியில, ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியில நம்ம முதிர்ந்த ஒரு வளர்ச்சினா எது தெரியுமா? ஆதி முதல் இருந்தவர் என்ற அவருடைய உன்னத ஸ்தானம் எவ்வளவு பெருசு என்பதை அப்ரிசியேட் பண்ண கத்துக்கிட்டோம்னா அப்பதான் அங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம முதிர்ச்சி அடைகிறோம். ஓரளவுக்கு பிதாக்களுடைய நிலைமையை நாம் அடைகிறோம். யோசிச்சு பாருங்க, இதான் நம்ம தெரியணும். இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல நம்ம என்ன உணர்ந்தோம்? இயேசு கிறிஸ்துவ குழந்தையாக அந்த மாட்டு கொட்டாயில வச்சு உலகமே கொண்டாடும் போது அந்த குழந்தைய விட அவர் பெரியவர், அவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை விட அவர் பெரியவர், உயிர் செலுத்த ஒரு கிறிஸ்துவ விட அவர் பெரியவர், அவர் ஆதியிலே இருந்தவர் என்பதை எந்த அளவுக்கு அவருடைய ஆதியின் மகிமையை நம்ம உணர்றோமோ நம்ம யோசிச்சு பார்த்து அந்த ஆதியில அங்க அவ்வளவு உயர்வா இருந்த தேவன், அவரை நாம் அந்த அளவுக்கு உயர்வா இருந்த தேவன் அதிசயத்துல அதிசயம், என் மட்டும் தான் இறங்கி இருக்கிறார் என்பத நமக்கு தெரியுமா? Paul, I want to know him அப்படின்றார். என் வாழ்க்கையின் லட்சியமே நான் அவரை அறிய வேண்டும்ன்றார். இயேசுடைய உன்னத தன்மை, உயர்ந்த தன்மை, ஆதியில் இருந்தவர் எந்த அளவுக்கு இறங்கி இருக்கிறார் என்ற அதிசயத்தை எந்த அளவுக்கு நம்ம உணர்றோமோ அந்த அளவுக்கு தான் அவிக்குரிய முதிர்ச்சியில நம்ம வளர்ந்தோம்னு அர்த்தம். அவங்கத்தான் அவர் என்ன சொல்றாரு, பிதாக்களே எதுக்கு நீங்க பிதாக்களே, ஆதி முதல் இருந்தவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலே நீங்கள் பிதாக்களா இருக்கிறீங்க, நீங்க வளர்ந்தவர்களா இருக்கிறீங்க. நம்ம கொஞ்சமாவது ஒரு கிளிம்ஸ், ஒரு அதிசயம், இந்த நேரத்துல நாம் முழுக வேண்டியது என்னன்னா அதிசயத்துல அதிசயம், பிதாவுடைய பரிபூர்ணமான சுவாசத்துல எந்த விதமான ஒரு கலப்பணம் இல்லாத நித்திய நித்தியமாக பிதாவுடைய அன்பிலையும் அரவணைப்பிலையும் இருந்தவர் எம்மட்டும் தன்னை தாழ்த்தி உங்களை மாதிரி என்ன மாதிரி பாவிக்கு எனக்காக இயேசு அவ்வளோ உயர்வா தேவனா இருந்தவர், பிதாக்கு ஒப்பா இருந்தவர், சகலமும் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சியை உருவாக்குனவர், அவருக்குள் ஜீவன் இருந்தவர், தன்னியல்புள்ள தேவன் இம்மட்டுமா தன்னை தாழ்த்துவார், இம்மட்டுமா என் அன்பு கூர்ந்து எனக்காக இறங்குவார் என்பது அதனோட ஆழத்தை நம்ம எந்த அளவுக்கு உணர்றோம், அந்த ஆச்சரியத்துல எந்த அளவுக்கு மூழ்கி கிடக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, பரிபூர்ணமான பிதாவுடைய சுவாசத்தை சுவாசிச்சுக்கிட்டு இருந்த அவர் வீழ்ச்சி அடைந்த பாவம் நிறைந்த ஸ்தபிக்கப்பட்ட இந்த உலகத்தில் சோதனைகளோ அழிவோ அவமானம் நிறைந்த இந்த உலகத்துக்கு இறங்கி வராருனா எவ்வளவு பெரிய அதிசயம். அந்த அதிசயத்துல நாம் இந்த காலை மூழ்கி இருக்கிறோமா? அதை மூழ்கி இருந்தீங்கன்னா பிதாக்களே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க விஷயத்தை, யுவர் மெச்சூர்ட் என்றார். இதேதான பிலிப்பியர் 2:2-5 பவுல் சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாரு, நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படிங்க வளர்றது, கிறிஸ்துவம் இருந்த சிந்தனையே உங்களுக்குள்ள இருக்கட்டும். Let this mind be in you which was in Christ. எப்படி அவர் தேவனுக்கு ஒப்பா இருந்தாலும் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தன்னை தாமே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து எவ்வளவு உயர்வா இருந்தவர், தேவனுக்கு ஒப்பா இருந்தவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து மனுஷ சாயலானார், தன்னைத்தானே கீழ்படிந்து மரண பரியந்தம் சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அந்த அந்த டிசென்ஷன் இல்லைங்களா, அவர் எவ்வளவு கீழே இறங்கி வந்தார் என்ற அறிவு நமக்கு இருக்கா? அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு முதிர்ச்சியை கொடுக்கிறது. ஓகே, நம்ம அவர் இருந்த சூழ்நிலையை நம்ம பார்த்தோம், அவர் எந்த சூழ்நிலையில் இருந்தார் இங்க வருவதற்கு முன்பதாக, இப்ப எந்த சூழ்நிலைக்குள் வந்தார் என்பது யோவான் நமக்கு சொல்றத பார்க்கலாம். 14 அவர் ஒரு அத சுருக்கமாக சொல்லுகிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி, இந்த வார்த்தை தான் நிச்சயமா பிதாவோடு நித்தியமானவராக தன்னியல் உள்ளவராக இருந்த அவர் மாம்சமாகி, அவர் தேவனாய் இருந்தார், தேவனாய் இல்லாமல் போயிருந்த, தேவனாய் இருந்தும் மாம்சத்தை மனுஷ சாயலை தன்னோடு எடுத்துக்கிட்டு எல்லா பலவீனங்களும் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய சகல பலவீனங்களும் தன்னோடு எடுத்துக்கிட்டு ஒரு குழந்தையாக பிறந்தார். ஜான் வெஸ்லி ஒரு கவிதையா அவர் சொல்றாரு, தன்னைத்தானே ஒரு மலத்துக்கு தன்னை சுருக்கிக்கிட்டார். ஒரு மலம், மலம் என்னன்னு தெரியுங்களா, பூ வாங்குவீங்களா, 2 கொடுங்க 3 கொடுங்க, ஒரு மலத்துக்கு அந்த சராசரத்தை படைத்தவர் தன்னைத்தானே சுருக்கிக்கிட்டார். He contracted himself to a span. தன்னைத்தானே சுருக்கிக்கிட்டார். வார்த்தை, அந்த வார்த்தை எல்லையற்ற வானமும் பூமியும் கொல்ல முடியாத வார்த்தை ஒரு மலமா மாறின அதிசயம் தான் கிறிஸ்துமஸ். பாருங்களேன், ஒரு மாட்டு கொட்டாயில் அழுது அதிசயத்துல அதிசயம், எல்லையற்ற தேவன் ஒரு குழந்தை ஆனதுதான். ஒரு கவிதை எழுதுறவர் எழுதி இருக்கிறாரு, என்றுமே உறங்காதவர் களைப்படைய தன்னை ஒப்பு கொடுத்தார், வானத்தையும் சமுத்திரங்களை படைத்தவர் தாகமடைய வந்தார், எல் சகலத்தையும் அறிந்தவர் எல்லாம் அறிந்தவர் நடக்கவும் உட்காரவும் எந்திரிக்கவும் பேச கற்க வந்தார், நித்திய வார்த்தையானவர் எழுத படிக்க கத்துக்க வந்தார், நித்திய பிதாவானவர் காலத்தின் புள்ளையாக பிறந்தார். என்ன ஒரு அதிசயம், முழுமையாக மானிடத்தை கொண்டு முழுமையாக தெய்வீகத்தை கொண்டு ரெண்டும் பிரிக்க முடியாத இணைப்பில் ஒன்றாகி ஒரு குழந்தையாக பிறந்தார். அதிசயம், பெரிய அதிசயம். அவர் வந்து தன்னுடைய தெய்வீக குணங்கள் எல்லாம் விட்டுட்டு வரல, ஆனாலும் என்ன சொல்லுது, வேதம் தன்னைத்தானே வெறுமையாக்கினார். எப்படி? அவருக்கு இருந்த கனம், அவருக்கு இருந்த மகிமை, அவருக்கு இருந்த உயர்வு தனத்தை எல்லாத்தையும் விட்டார், அந்த குணங்களை விடல, அவர் இன்னமும் தெய்வமாக தான் இருந்தார். அந்த ஒரு விசித்திர கோலம், தெய்வம் முழுசா ஆனா அதே நேரத்துல வெறுமை, யோசிக்க முடியுமா, வெறுமை ஆக்கி மனுஷ சாயலை தன்னோடு இணைத்து கொண்டு முழுமையாக தெய்வம் முழுமை என்னங்க கோலம். கடவுள் எத்தனையோ கோலங்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் இல்லைங்களா, தெய்வ தூதனாக வந்திருக்கிறார், மனுஷனாக வந்திருக்க பல கோலங்கள் எடுத்தவர். இது விசித்திர கோலம், மனுஷ அடிமையின் கோலம் எடுத்து. ஏன் அடிமையின் கோலம், ஏன் இந்த கோலத்துல தான் பாவி மனுஷருங்க அவரை அடிக்க முடியும், அவரை வெறுக்க முடியும், அவர் முகத்தை பிடிச்சி காரி துப்ப முடியும், அவர் கன்னத்துல அறைய முடியும், அவர் சிலுவையில அறைய முடியும், பலியாக அவர் சாக முடியும், சித்திரவதை அனுபவிக்க முடியும். அதுக்காக இந்த கோலம் எடுத்து வந்தார். தெய்வங்க எல்லாத்தையும் படைத்தவருங்க, எல்லாத்தையும் உருவாக்குனர், தன்னியல் முன்னவர், அவருக்குள்ளத்தான் எல்லாத்தையும் பிறப்பிடுச்சு. அவர் ஒரு விசித்திர கோலம் எடுத்துக்கிட்டு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். ஏன், அடி வாங்கணும், உத வாங்கணும், பலியாக சாகணும், முழுமையாக மாநிலத்தை முழுமையாக தெய்வீகத்தை தண்ணில் திருக்க முடியாத இணைப்பில் நிரந்தரமாக. என்னென்ன திருப்பி அவர் தெய்வமா மாறி போறதில்லை, மனுஷன் வசாவில விட போறதில்லை, அவர் வந்து நிரந்தரமாக மனுஷ சாயல் தன்னோடு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு போய் பரலோகத்தில் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு, காட் மேன் ரெண்டாகத்தான் இருக்கிறார். அப்படி பிறந்தார், வெத்தலையில் பிறந்தவரே போற்றி துதி மனமே, இங்கு தாழ்மையுள்ள தாழ்மடியில் தலை தாய்க்கள் ஆனால் இந்த அளவு அன்பு வைத்த என் பெருமானே, இந்த அளவுக்கு அன்பு அப்பாடி, இந்த அளவுக்கா ஒரு கடவுள் அன்பு செய்வோம், எவ்வளோ உயர்வு, எவ்வளோ கனம், எவ்வளோ அவர் இருந்த நிலை என்ன, அவர் இறங்கி வந்த நிலை என்ன. இந்த குழந்தை அங்க அழகா பாக்குறோம், எல்லாம் பாக்குறாங்க, எனக்கு எல்லாம் பார்க்கும்போது நான் கற்பனை பண்ண குழந்தையெல்லாம் பாக்குறேன், பார்த்த உடனே அந்த குழந்தை ஷோல்டர் ஒரு நாள் பெருசாய் வளர்ந்து உலக பாவத்தையே சிலுவை மூலமா சுமக்க போது அந்த ஸ்டோன் என்ன சார்பாக, உங்க சார்பாக பிறந்த குழந்தை அழகா பரிசுத்தாவினால் உருவாக்கப்பட்ட உடம்பு, அந்த கைகள் பரிசுத்தாவினால் உருவாக்கப்பட்ட கைகள், நீங்கள் பண்ண எல்லா பாவத்தின் பட்டியலையும் சுமந்து ஆணியோடு சிலுவையில வாங்க போது, நீங்க செஞ்ச பாவம், நான் செஞ்ச பாவம் கேன்சல் ஆகணும், அது இல்லாம போகணும்னு அவர் கையில் ஆணி அடிச்சு சிலுவையில் அறையப்பட்டது. நீங்க செஞ்ச உங்க கையால் செஞ்ச பாவத்துக்கு, என் கையால் செஞ்ச பாவத்துக்கு அவர் கையில் ஆணி அடிக்கப்பட்டது, அவர் கால் சிலுவையில் அறையப்பட்டது. நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் குத்தப்பட்டார். அந்த வயிறு, அந்த மா பாக்குறோம், அவருடைய பக்கம் ஒரு நாள் ஈட்டி நாள் குத்தப்பட்டு ரத்தமும் இதுவும் வரப்போகுது. அருங்கள தெய்வம் நித்திய தேவன் மனுஷ சரீரத்தை எடுத்தார், மனுஷ இன்பம் சரீர இன்பங்களை அனுபவிப்பதற்காகவா, இல்ல சரீரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமையான வேதனைகளை அனுபவிப்பதற்காக, அனுபவிப்பதற்காக என்ன ஒரு அதிசயம், சாஷ்டாங்கம் செய்ய, ஓ கம் லெட் அஸ் அடோர், குழந்தைய பார்த்து 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 நம்ம அடோர் பண்றது இருக்கே, அவரை பார்த்து அவர் நமக்கு எதுக்காக வந்திருக்கிறார். எல்லா குழந்தைகளை பிறக்கம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆசீர்வதிக்கணும் ஜெபிக்கிறோம் இல்லைங்களா, ஒரு பிரெக்னண்டா இருந்தா போதும், இந்த குழந்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதம், இந்த குழந்தை பிறந்ததே சாபு சபிக்கப்படுவதற்காக, நீங்களும் ஞானம் நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்கப்படுவதற்காக அவர் சாபமாகினார், சாபமா பிறந்தாருங்க, சாபம் ஆவரத்துக்கு பிறந்தார். நீங்களும் நானும் தேவனுக்கு உங்களாக நீதி ஆவதற்காக அவர் பாவமானார், பாவமே ஆயிட்டார், பாவம் மேல சுமத்தப்பட்டு பாவமாவே ஆயிட்டார், பாவமாவே ஆயிட்டார். பாருங்களேன் இந்த குழந்தையுடைய மதிப்பு யாருக்கு தெரியும், அன்னைக்கு வரும்போது ஒருத்தர் மாட்டு கொட்டையில்தான் இடம் கொடுத்தாங்க, இன்னைக்கும் அவருக்காக ஒரு பார்ட்டியை போட்டு மறந்துடுறாங்க அவரு, அந்த எல்லையற்ற குழந்தையுடைய மதிப்பை உணர்ந்தவர்களா நாம் வித்தியா, அவர் இருந்த சூழல் என்ன, அவர் பிறந்த சூழல் என்ன, பாருங்களா எப்படி பிறந்திருக்கிறாரு. அது யோவான் வந்து நம்ம மனசே உடையும் படிக்க அவர் ஒருவேளை கண்ணீர்ல தான் எழுதியிருப்பாரு, அவர் யாரு, மூணு வசனங்கள் சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனோடு இருந்தது, தேவனாய் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவராலே அன்றி வேற ஒன்னும் உருவாக்கப்படல, அவருங்க அவரு. ஆனா என்ன, அஞ்சாவது வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானதோ அதை பற்றிக்கொள்ளவில்லை. பத்தாவது வசனம், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமா உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இந்த கதையை நம்ம கேட்டிருக்கிறீங்களா? இந்த கதையை அங்க நான் கேட்டிருக்கேன். என்னத்தையோ கதைகளை கேட்கிறோம். அப்பா அம்மா வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க, அப்பா அப்படி பண்ணிட்டாங்க, என்ன கொஞ்சம் ஏமாத்திட்டாங்க. உலகமே அவரால் உண்டாச்சு, உலகம் அவர் யாருன்னு அறியவில்லை. 11வது வசனம் எவ்வளவு இருதயம் உடையிற ஒரு கதை பாருங்களேன். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி ஒரு சூழலில் இருந்தவர், எப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள் வந்திருக்கிறார் என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்களேன். வெளிச்சம் இருவுக்குள்ள வந்துச்சு, படைத்தவர் படைப்புக்குள்ள வந்துச்சு. என்ன அதிசயமான ஒரு சென்டென்ஸ் அந்த 10வது வசனம். அவராலே உலகம் உண்டாயிற்று, அவர் உலகத்துக்குள் வந்தார். யோசிச்சு பாருங்களேன், தி இன்ஃபைனைட் காட், எல்லையற்ற தேவன். ஒரு குழந்தை 18 இன்ச் தான் இருக்கும், ஒரு குழந்தை இல்லைங்களா, 18 இன்ச் குழந்தையாக இந்த வசனம் எழுதி இருக்கிறது. நம்ம மூச்சடைச்சு போய் நிக்கணும். அப்படித்தான் அந்த லாங்குவேஜ் இருக்கு, கிரேக்கு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாடி அட்டம் வண்டது. என்ன ஒரு அதிசயம்! அதே நம்ம கண்ணெல்லாம் கலர், இதை மாதிரி ஒரு கதை இருக்க முடியுமான்ற அளவுக்கு ஒரு மூச்சடைச்சு போய் நிக்கணும். வெளிச்சம் இருளுக்குள்ள வந்துச்சு, படைத்தவர் படைப்புக்குள் வந்தார். வந்த வெளி இருள் அவரை பற்றி கொள்ளவில்லை. படைக்கப்பட்ட படைப்பு படைத்தவருக்கு விரோதமாக எழும்புச்சு. தன்னுடைய மக்களே தன்னை அறியாமல் போனார்கள். போல் ரோமர் 1 எழுதுறாரு. ஆண்டவர் வந்து இந்த பொதுவான படைப்புல அவரை வெளிப்படுத்துறார். காண முடியாத தேவனை காணுகிற காரியங்கள இருந்து பார்த்து நாம் அறியலாம். ஆனா அது மனுஷர்கள் அறியாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து படைப்புல இருக்கிற குறைவில்ல. மனுஷன் எந்த அளவுக்கு சீர்கெட்டு தன்னுடைய இருதயம் இருளடைஞ்சு போச்சுன்னா அதை கூட தெரியாத குருடா, கண்ணிருந்த குருடனா மனுஷன் இருக்கிறான். அவன் சீர்கட்ட ஃபால்ட் எங்க? மனுஷனுடைய சீர்கட்ட இதயத்துலதான் ஃபால்ட், படைப்புல இல்ல ஃபால்ட். கடவுளை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் மனுஷன் இந்த வானத்தையும் பூமியும் பார்த்தா. ஆனா ஃபால்ட் எந்த அளவுக்கு மனுஷன் சீர்கட்டு போயிருக்கிறான்னா, முன்னாடி பார்த்தா கடவுள், மேல பார்த்தா கடவுள், பூமிக்கு இரும்ப பார்த்தாலும் கடவுள், எல்லாம் சுத்தி கடவுள் இருக்கான். காணாத தேவன் காணுகிற காரியங்களை தன்னை வெளிப்படுத்தி இருக்கும் போது மனுஷன் இருதயம் சீர்கட்டு இருப்பதனால் அதை அறிய முடியாம போயிட்டான். அப்படியேதான் யோவா நீங்க சொல்றாரு, ஃபால்ட் இயேசு கடவுள்னு தெரியாம இருக்கிறதுக்கு காரணம், அவருடைய எவ்வளவு பெரியவர் இறங்கி வந்திருக்காருன்னு புரியாம இருக்கிறதுக்கு காரணம் அவர்ல என்ன ஃபால்ட். ஃபால்ட் என்ன? நீங்களும் நானும் சீர்கட்ட ஆதாமுடைய இதயத்துல பிறந்ததுனாலதான் உணர்வே இல்லை. குருட்டு இருதயம் நமக்கு. கிறிஸ்துமஸ் நமக்கு வெறும் வெளிப்பிரகாரமான பண்டிகையா போறதுக்கு காரணம் நம்ம இதயத்தின் சீர்கேடு. அது ஆச்சரியத்திலையும் ஆனந்தத்திலையும் முச்சடைச்சு போய் அதிசயத்திலும் நின்று ஆண்டவரை உணவு இதயத்தோடு மறிய ஆராய்ச்ச மாதிரி என் ஆத்துமாவே கர்த்தரை மகிமைப்படுத்தி, மேக்னிஃபை த லார்ட். கர்த்தரை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி ஆத்துமா பலூண்டு மாதிரி ஊதி வெடிஞ்சிடும் போல இருக்குங்க என் இருதயம். ஆத்மாவ கர்த்தரை கழுகூறுகிறது அந்த ஆனந்தத்தில் ஆராதனையில வெடிஞ்சு வராது. காரணம் நம்ம இதயத்தின் சீர்கேடு. அவர்ல என்ன குறை? இயேசு கிறிஸ்துவில என்ன குறை? அதைத்தான் சொல்ற மனுஷனுடைய சீர்கேடு. என்ன மாதிரி ஒரு உலகத்துக்கு வந்திருக்கிறாரு பாருங்களேன். நம்ம பெற்றோர்களா நம்ம பிள்ளைகள் எங்க பிறக்கணும்னு அது சாட்சி தான் ஹாஸ்பிட்டல்ல போறது இல்லைங்களா? எனக்கு முதல் புள்ள 2 வருஷத்துக்கு மேல குழந்தை இல்ல. முதல் குழந்தை பிறக்கும் போது பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் எது? பெஸ்ட் டாக்டர் விசாரிச்சு மணிப்பால் ஹாஸ்பிட்டல். 2வது குழந்தை ஐயோ காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு. 7 வருஷத்துக்கு அப்புறம் 2வது குழந்தை போயிருந்துச்சு. கிளவுட் 9 பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், நல்ல தெரிஞ்ச டாக்டர், நல்ல வழி இல்லாம தான் சேர்க்கணும் அப்படிலாம் பண்றோம். உனக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் எங்க பிறந்தாரு அவரு? மாட்டு கொட்டாயில பிறந்து மாட்டு கொட்டாயில படுத்து விட்டு இருக்கிறார் பாருங்க. எந்த சூழலில் இருந்தவர் எந்த சூழலுக்குள் வந்தார் உங்களால் பார்க்க முடியுமா? அவர் ஏன் மாட்டு கொட்டாய? அவருக்கு தெர் வாஸ் நோ ரூம், அவங்களுக்கு இடம் இல்ல. அந்த இடம் இல்லன்னு ஆரம்பமே அவருடைய என்ட்ரி பாயிண்ட் நிராகரிப்பு தான் பாருங்க. அவர் என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து எடுத்து எக்ஸிட் பாயிண்ட் வாங்க. அவர் வந்ததுல இருந்து வெளியே போன வரைக்கும் அவர் அனுபவிச்சது இந்த உலகத்துல என்ன? நிராகரிப்பு, அவமானம், கேவலம், துக்கம், மோசம் தான் இல்லைங்களா? வந்ததுல இருந்தே ஆரம்பம். எங்க இருந்தவர் எந்த சூழலுக்குள் வந்தார் என்பதை சிந்திச்சு பாருங்க. வந்ததுல இருந்தே எந்த சூழலுக்குள்? வந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் கடைசியில எப்படித்தான் அனுப்பி வச்சோம், எங்களுக்கு நீங்க வேணாமே வேணான்னு பூமிக்கு மேல அவரை தொங்க விட்டு சிலுவையில தொங்க விட்டோம். வேற எந்த மரணமும் கொடுக்கல, சிலுவையில தொங்க விட்டோம். உங்க சார்பாக என் சார்பாக நம் பாவங்களை அவர் சுமந்து கொண்டு சிலுவையில தொங்கும் போது வானமாவது அவருக்கு வெளிச்சம் கொடுத்துச்சா? சூரியனே அந்தகாரம் பட்டு போச்சு, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல வானத்தினாலையும் பூமியினாலையும் நிராகரிக்கப்பட்டவராக என் தேவனே என் தேவனே நீ ஏன் கைவிட்டீர்னு தோங்குனார். எந்த சூழலுக்குள் வந்திருக்கிறார்ன்றதை யோசிச்சு பாருங்க. எப்படி இருந்தவர், யார் இவர்? இதாங்க அவர் வந்த சூழல், பாவமோ நிராகரிப்போ துக்கமோ மிக படு வியாகுலமோ ஆத்தும் ஒரு மனுஷன் இதை விட துக்கம் அனுபவிக்க முடியாது. நரம்பு நாடி வெடிஞ்சு ரத்த வேறு வரலவுக்கு துக்கம் அனுபவிக்க முடியாது. அந்த சூழலுக்குள்ள அவர் வந்தார், வந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் துக்கம் தான் அவருக்கு, வேதனை தான். பாருங்க, யோவான் அதான் நமக்கு சொல்றாரு. அடுத்ததாக யோவான் என்ன சொல்றாரு, அவர் எந்த சூழ்நிலையிலிருந்து வந்தார் என்ற பார்க்கிறோம், எந்த சூழ்நிலைக்குள் வந்தார் என்றதை பார்க்கிறோம். இந்த இயேசு எந்த சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு போகணும்னு ஆர்வமா இருக்கிறாருன்றதும் சொல்றாரு. பாருங்களா 12:13, என்ன இறக்கம், என்ன கிருபை வருது. இவ்வளவு அவரை ரிஜெக்ட் பண்ணி நிராகரித்திருந்தாலும் சகலமும் அவரால் உண்டாச்சு. இன்னொரு கேலக்சியை பண்ண முடியாது, இன்னொரு பூமியை பண்ண முடியாது அவரால். இதெல்லாம் தூக்கி நாசம் பண்ணிட்டு அவர் 12:12 வசனம் படிக்கலாம். இவ்வளவு அவரை நிராகரித்த போதும், அவர் இந்த உலகத்துக்குள் வந்தால் ஆணும் பெண்ணுங்களாக இந்த உலகம் அவரை நிராகரித்தது, அவரை ட்ரீட் பண்ணுச்சு. ஆனா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எவர்களோ அவர்களை அவர் என்ன பண்றாரா, அவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாரோ ஆதியில அந்த சூழ்நிலைக்கு அவங்களை கொண்டு போறார். பாருங்களேன், அதான் அதிசயம். எப்படி இந்த காஸ்பல் தான் சுவிசேஷம், எப்படி இது நடக்குது? இது மனுஷனுடைய மாற்றத்தின் சித்தத்தின் படி அல்ல. நீங்க அதை ரொம்ப ஏங்கி நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஓஹோ இவ்வளவு இவ்வளவுன்னு உங்க சொந்த திறமையில புரிஞ்சு அறிஞ்சதுனால அல்ல. இவெல்லாம் மோசமானவங்க, உலகம் தான் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டானோ, நான் எனக்கு தெரியும் இயேசுவை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மனுஷ மாம்ச சித்தத்தினால மாம்ச ஞானத்தினால அல்ல, இது மனுஷனுடைய சித்தம் இல்ல, உங்க சொந்த சித்தத்தினால நீங்க வந்துடல. எங்க இருக்குது இங்க ஃப்ரீவில் இல்லைங்களா? சுயாதீன சித்தம் ஆர்மேனியன் சொல்றாங்க. ஃப்ரீவில் இல்ல, இது யாரால் ஆனது? இது தேவனால் உண்டானது, இது தேவனுடைய இறையாண்மை செயல். எப்படிங்க இயேசு அந்த சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறார்? தேவனால் பிறந்தவர்கள் இல்லைங்களா? அவர் நம்மளை மருஜன் 13:13 கொண்டு நம்மளை தேவனால் பிறக்க வைத்து இப்படி சீர்கேட்டு கடவுளை கூட அறியாத ஒரு இயலாமையில சீர்கேடுல இருந்த உங்களையும் என்னையும் திட்ட உறுதியா அவருடைய வசனத்தையும் வாவியும் கொண்டு நம்மளை அழைத்து பாவத்திலேயோ மரணத்திலேயோ இருந்த நம்மளை நம்முடைய மனதை பிரகாசிப்பிக்க பண்ணி தேவனுடைய காரியங்களை ரட்சிக்கிற விதத்தில் நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு நமக்கு கல்லான இதயத்தை எடுத்து மாம்சமான இதயத்தை கொடுத்து நமக்கு தேவனால் பறக்க வைக்கிறார், மறுஜென்மம் கொடுக்கிறார். மறுஜென்மம் கொடுத்து நம்மளை நீதிமானாக்கி நம் பாவங்களை மன்னித்து நம்மளை தேவனுக்கு ஒப்புரவாக்கி பரிசுத்தப்படுத்தி நம்மளை என்ன பண்றாரா அந்த வசனத்தில், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுறார். பாருங்களா, அவரோடு என்றென்றும் தேவனுடைய சுதந்திரவாளியாக உடன் சுதந்திரவாளியாக அவரோடு இருக்கும்படி செய்கிறார். எந்த சூழ்நிலைக்கு நம்மளை தூக்கி போக வந்தாரு பாருங்களா. ஏன் இந்த இயேசு இந்த உலகத்துக்குள் வந்தாரோ பெரிய கேள்வி. கிறிஸ்துமஸ் டைம்ல தான் சொல்லணும், அப்புறம் சென்டிமெண்டலா ஒரு குழந்தைய வச்சு கொண்டாடுறதுக்காக வருஷத்துல ஒரு நாள் இல்லைங்க. ஏட மிஷன், ஒரு வேலைக்காக அவர் வந்தார், ஒரு வேலைக்காக வந்தார். ஏன் அவர் அவ்வளவு பாடுபடணும்? ஏன் தெய்வ மனுஷன் ஆகணும்? ஏன் ஆகணும்? செத்து கடந்த பாவத்தில் அக்கிரமத்தில் செத்து கடந்த பாவிகளுக்கு மறுஜென்மம் தந்து அவர்களை தேவனுக்கு ஒப்புரவாக்கி பாவ இருள் இருந்து தேவனுடைய நித்திய ஐக்கியத்திற்கு நம்மளை கொண்டு போவதற்கு வந்தார். அதுக்காக இயேசு வந்தார் இல்லைங்களா. செத்திருந்த நமக்கு மறுஜன்மம், அதுதான் நம்ம பாடுறோம். மறுஜென்மம் அந்த பாட்டுல வருது இல்லைங்களா, அந்த கவி தமிழ்ல எப்படி வருதுன்னு மறந்து போச்சு. கேள் ஜென்னத்த ராயருக்கே விண்ணில் தூக்கம் ஏறுதே பாவ நாசகர் மறுஜென்மம் தன் தர வந்தார் அப்படின்னு ஜான் வெஸ்லி எழுதின பாட்டு. Born to raise the sons of earth, born to give them second birth. நமக்கு மறுஜென்மம் கொடுக்கறதான் அவர் வந்தார் இல்லைங்களா. வார்த்தை ஏன் மாம்சமானது? நமக்கு மறுஜென்மம் கொடுத்து நம்முடைய உபத்திரவத்துல பாவ நிலையில இருந்து இருள்ல இருந்து நம்மளை மீட்டு நம்மளை தானிருந்த நிலையில் கொண்டு போவதற்காக தேவனுடைய பிள்ளைகளாக நித்திய தேவனுடைய ஐக்கியத்துல ஒப்புரவாய் நித்தியமா வாழ்ந்து வருவதற்காகத்தான் அவர் வந்தார். ஆகவே இதாங்க கிறிஸ்துமஸ். யோவா நமக்கு என்ன சொல்றாரப்பா? இதான்ப்பா கிறிஸ்துமஸ் கதை. 14 வசனத்துல வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி, நமக்குள்ளே வாசம் பண்ணி தேவன் இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்து எந்த அளவுக்கு தன்னுடைய அப்படி உன்னதத்தில் இருந்த குமாரனையும் அந்த சூழலில் இருந்த குமாரனையும் இவ்வளவு பயங்கரமான சூழலுக்குள் வர பண்ணினார். எம்மட்டும் ஏன் அவரை விசுவாசிக்கிற ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு, இயேசு கிறிஸ்துக்குள் நமக்கு நித்திய நம்பிக்கை உண்டாகும் படிக்கு, வார்த்தை மாம்சமாகி இல்லைங்களா அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம் அப்படின்றார். யோ மோசே மூலமா நியாயப்பிரமாணம் வந்தது, இயேசு கிறிஸ்து மூலமா என்ன வந்துச்சு? கிருபை மேல கிருபை, கிரேஸ் அப்பான் கிரேஸ், கிரேஸ் அப்பான் கிரேஸ். நமக்கு அதாங்க தேவை. பாவிகள் நம்மளால ஒண்ணு முடியாது, சீர்கெட்டவர்கள் என்ன ஒண்டிதான் நம்ம காப்பாற்ற முடியும்? கிருபை தான், கிரேஸ். எல்லா ஒரு கிரேஸ்ல ஏதாவது செஞ்சா தான் உண்டு. இன்னைக்கும் 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு கிறிஸ்தவர்கள் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. இன்னைக்கு காலையிலயும் நமக்கு என்னங்க தேவை? கிரேஸ், கிருபை தேவை. இன்னைக்கும் அவருடைய பிறப்பு அவருடைய அதிசயம் நம்ம உணர முடியாம இருக்கிறோம். இன்னைக்கும் அது இயேசுக்குள்ள இருக்கு. கிரேஸ் அப்பான் கிரேஸ், கிரேஸ் கிரேஸ், எல்லையற்ற கிருபை கொடுக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள நமக்கு கிருபை இருக்கு. ஆகவே இந்த மாட்டு கொட்டாய மார்க் நமக்கு காட்டுறாரு, மத்தேயு லூக்கா நமக்கு காட்டுறாரு, யோவான் வந்து அது மேலிருந்து நமக்கு காட்டுறாரு. எல்லாம் ஞானம், எல்லா அதிசயம், எல்லா கடந்த தேவன், படைத்த தேவன் இறங்கி வந்தார், அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம் அப்படின்றார். உங்களுக்கு எப்படியோ, எனக்கு நான் காலையில இருந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், என்ன குறித்தே பெரிய அவமானம், வெக்கம். இந்த சத்தியம் என்னை கம்ப்ளீட்டா போல்ட் ஆக்கி, என்னை சாஷ்டாங்கமா உழுவ வைத்து, என்னை ஆண்டவரை மெய்மறந்து மரியா மாதிரி ஆராதிக்க வைக்க மாட்டேங்க இல்லைங்களா. எவ்வளவு நம்ம இருதயத்துல சீர்கேடு இருக்கு பாருங்களேன், எவ்வளவு அறியாம, எவ்வளவு இருள், எவ்வளவு அதிசயமான ஒரு காரியம் ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கிறார். என் சரீரத்தில் இருக்க எல்லா உணர்ச்சிகளும் ஆனந்தத்துல மெய்மறந்து அவரை துதிக்க கூடாது. இதுக்கு இதை விட பெட்டரானது நமக்கு மனித குலத்துக்கு வேற நடக்கவே நடக்காதுங்க. இதை விட ஒரு நல்ல காரியம் நமக்கு நடக்கவே நடக்காது. இதை விட பெட்டர் என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்முடைய மனித குலத்தின் எல்லா துன்பங்களுக்கும் விடையாக பிறந்த குழந்தை அவர் தான், தேவன் மனுஷன் ஆனது. இதை ஆண்டவர் செஞ்சிட்டாருன்னா இதுதான் ஒரு வாக்கு தத்துவம். பழைய பாடல இருந்தே சொல்லிட்டு வந்த ஆதியாமத்திலிருந்தே ஸ்திரீயின் விட்டு வரும். இதை அவர் நிறைவேற்றிட்டார். கடவுளே இறங்கி அந்த சூழலில் இருந்தவர் இந்த சூழலுக்கு இறங்கி வரவுக்கு ஒரு காரியத்தை குழந்தையா செஞ்சிட்டாருன்னா வேற என்னத்தான் அவர் செய்யறது? அவர் கஷ்டம் உங்க மேலேயோ என் மேலேயோ இருந்த அடவு கடந்த அன்புக்கு இதை செஞ்ச தேவன் வேற எல்லாத்தையும் செய்ய மாட்டாரா? பவுல் சொல்ற மாதிரி இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றிட்டாருன்னா அவருக்கு நம்ம பரலோகம் கொண்டு போறது என்ன கஷ்டம்? நித்திய வெகுமதி கொடுக்கறது, நித்திய சுதந்திரம் கொடுக்கறது, ஆனந்தத்துல பேரானந்தம் நம்மளை வாழ வைக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு? இதை செஞ்ச தேவன் எல்லாத்தையும் செய்ய முடியும். அதான் நம்ம பார்க்கணும். இதை விட பெட்டரானது வேற கிடையாதுங்க, இதை விட பெட்டரானது கிடையாது. நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவருடைய பிறப்பை நீ கொண்டாடுறது ரொம்ப விசேஷம்தான். நம்முடைய பிறப்பு, ஆதாம்ல நாம் பிறந்த பிறப்பு, அது விசேஷமா மாறுது அவர் பிறந்ததுனாலதான். இல்லைன்னா ஆதாம்ல நாங்களும் நீங்களும் பிறந்த பிறப்பு ஒரு சதிக்கப்பட்ட பிறப்பு தான் இல்லைங்களா. நம்ம நான் பர்த்டே கொண்டாடுறோம், ஆனா அது ஒரு இயேசு இல்லாத பர்த்டே. யோசிச்சு பாருங்களேன், நான் பிறந்து வாழ்ந்து எங்க போவேன்? கடைசியில நரகத்துக்கு போவேன். நரகத்துக்கு போகும்போது என்ன செய்வேன்? முதல்ல எது தெரியுமா சபிப்பேன்? நான் பிறந்த நாளை தான் சபிப்பேன். ஏண்டா பிறந்தோன்னு சபிப்பேன். ஆனா அவர் பிறந்தது நாள், அவர் பிறந்தது மாத்திரம் இல்ல, பிறந்து நமக்காக 33 வருஷம் பரிபூர்ண வாழ்க்கைய வாழ்ந்து அவர் பிறந்ததனால் என் பிறப்பு ஆசீர்வாதமான பிறப்பா மாறி போச்சு. அவர் வாழ்ந்த வாழ்க்கையினால என்னுடைய ஆயுசு தேவனுடைய கோபாக்கினை குவித்துக் கொண்டு நரகத்தில் அனுபவிக்க வேண்டிய தண்டனையா மாறி இருக்க வேண்டிய ஆயுசு என்னவா மாறி போச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் என்னுடைய ஆயுசு பரிசுத்தமாக்குதல் ஆயுசா மாறி போச்சு. என்னோட பரலோகத்துக்கு நரகத்துக்கு ரெடி பண்ற ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டியது, ஆனா பரலோகத்துக்கு ரெடியாறு வாழ்க்கையா மாறினது அவர் பிறந்ததுனால. அவர் பிறந்ததுனால தான் என் பிறப்பு பாக்கியமா மாறி போச்சு. என்னுடைய இறப்பு நாளும் துக்க நாளா இல்லாம ஆனந்த நாள பெஸ்ட் டே, லாஸ்ட் டே இஸ் பெஸ்ட் டே மாறினது எதுக்காக? அவர் பிறந்ததுனால். அவருடைய பிறந்த நாள் எனக்கு என்னுடைய மரண நாளே வெகுமதி நாள், மிகச்சிறந்த நாள். ஏன்னா நான் மகிமைப்படுத்த போற நாள் அன்னைக்கு தான். அது எவ்வளவு பெரிய பிறப்பு, அது நம்ம கொண்டாட வேண்டியது இல்ல. அதை நினைச்சு ஆனந்தமா ஆண்டவரை துதிக்க வேண்டியது இல்ல. நமக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்தவர் அவர் தான் இல்லைங்களா. லாஸ்ட் வீக் நான் ஒரு மெசேஜ் ப்ரீச் பண்ண இங்கிலீஷ் சர்வீஸ்ல, இதை நினைச்சவங்க நம்ம வந்து வெறும் வெளிப்பிரகாரமான கொண்டாட்டத்தோடு இருக்க கூடாதுங்க. இதை நினைச்சவங்க அந்த முதல் கிறிஸ்துமஸ்ல அவங்களுக்கு இருந்த ரியாக்ஷன் என்ன? முதலாவது எல்லாரும் ஆச்சரியத்துல மூழ்கி போனாங்க. வண்டர், வண்டரிங், அமேசிங், ஆச்சரியத்துல மூழ்கி. அந்த ஆச்சரியம் இன்னைக்கு இருக்கா? ஆண்டவருக்கு பிரியமான மனநிலை என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய கிஃப்ட் உங்க வாயிலேயே நீங்க சம்பாதிச்சாலும் வாங்க முடியாத ஒரு கிஃப்ட் ஒருத்தர் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படியே அவங்க ஓரத்துல வச்சுட்டு போங்க நான் சொல்லுவீங்க. என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு அதிசயம். கடவுள் இந்த அவர் குமாரன் இந்த இன்எஸ்டிமபிள் கிஃப்ட கொடுத்திருக்கிறார். அதை பத்தி உங்களுக்கு அமேஸ்மெண்ட் இல்ல, ஆச்சரியம் இல்ல? கிறிஸ்துமஸ்னா ஆச்சரிய நேரம், ஆச்சரியத்துல முழுக வேண்டிய நேரம். அந்த ஆச்சரியத்துல மூழ்கி இருக்கணும். என்ன ஒரு கிஃப்ட் கடவுள் கொடுத்திருக்கிறார். நினைச்சு 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 ஆச்சரியப்படணும் முதலாவது. ரெண்டாவதாக மரியா என்ன பண்ணுச்சு? அவள் அது காரியங்கள்லாம் ரொம்ப ஆழமாக பாண்டரிங்னு வருது, யோசிச்சுக்கிட்டே இருந்தா. கிறிஸ்துமஸ் நேரம் வந்து ரொம்ப ஆழமா நம்ம யோசிக்க வேண்டிய நேரம். மரியா அதை யோசிச்சு 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 திருப்பி திருப்பி மனசுல உருட்டிக்கிட்டே இருந்தா. கிறிஸ்துமஸ் நேரத்தில் இது ரெண்டுதான் செய்யறது இல்ல, ஆச்சரியப்படுறது இல்ல, மைண்டுக்கு வேலை இல்ல ஹார்ட்டுக்கு வேலை. ஆச்சரியப்படுறது யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது மைண்டுக்கு வேலை, மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் வேலை கொடுக்கறது வேற எல்லாத்துக்கும் வேலை. கிறிஸ்துமஸ் டைம்ல முதல்ல அதுக்கு வேலை கொடுங்க. நம்ம ஹார்ட்ல ஆச்சரியப்படணும் இவ்வளோ பெரிய கிஃப்ட். நம்ம மைண்ட வந்து அதை சிந்திச்சு சிந்திச்சு திருப்பி 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 மரியாதை யோசிச்ச மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த அம்மாக்கு என்ன ஆச்சு பாருங்கல்ல. நேற்று மெசேஜ்ல பார்த்தோம், தாங்க முடியாத ஒரு வெடிப்புல ஆனந்தத்துல அந்த மேக்னிபிகன்ட் என்ற பாட்டை துதிய பாடுறேன். புதிய பாடலையே முதல் சங்கீதமாக மாறி போன பிரம்மாண்டமான பெரிய சங்கீதமாக மாறி போச்சு அந்த அம்மாவுடைய பாட்டு இல்லைங்களா. அதுதான் நமக்கு ஏற்படுத்தின ஆச்சரியத்துல மூழ்கி போய் யோசிச்சு யோசிச்சு பார்த்து துதியினால ஆனந்தத்தினால ஸ்தோத்திரத்தினால ஒரு ஹிம் நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. இன்னைக்கு பாடுற பாட்டுங்க திருப்பி திருப்பி நம்ம மனசுல யோசிச்சு ஆண்டவரை நன்றி செலுத்தணும். அடுத்ததாக அதோடு நிக்க கூடாது, துதியோடு ஆராதனையோடு இல்ல. இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லணும். இந்த மெய்த்தரில் பாருங்களேன், போய் எல்லாருக்கும் அறிவிச்சாங்க, எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்ம ரொம்ப ஆழமா ஒரு காரியத்தை யோசிச்சுக்கிட்டு அதனால ஆச்சரியத்துல மூழ்கி போய் அதுக்காக ஆண்டவரை நன்றி செலுத்திக்கிட்டு இருந்தோம்னா அது மத்தவங்களுக்கு நம்ம சொல்லாம இருக்கவே முடியாது. எங்க போனாலும் அதை பத்தி தான் பேசணும். இப்ப இருக்கிற கிறிஸ்தவர்களதான் பிரச்சனை இல்லைங்களா. அத ஆச்சரியம் இல்ல, உள்ளுக்குள்ள ஆனந்தம் இல்ல, அதை பத்தி நன்றி இல்ல. அதனாலதான் காஸ்பல்ல நம்ம சொல்றதுக்கு டைம் தான். இதை பத்தி சொல்லணும், இது கிறிஸ்துமஸ் டைம்ல போய் சொல்லணும். நம்ம ஊர் பாருங்களேன், எல்லாம் யோசிக்கிறாங்க, ஐயோ இப்ப சொன்னா அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்கன்னு. ஏன் 70 வருஷம் யாருமே வரல, அப்ப நல்லா சொல்லணுமா நம்ம? அப்பெல்லாம் சொல்லல, அப்பெல்லாம் போட்ட அப்பெல்லாம் சொல்லாததுனாலதானே இந்த நிலையில நாடு இருக்கு. அப்பெல்லாம் சொல்லாததுனாலதானே நமக்குள்ள இதுக்குள்ள வச்சு அர்த்தி கொடுக்கறோம், அதை கொடுக்கறோம் இதை கொடுக்கறோம் கன்வர்ஷன் பண்ணிக்கிட்டு தானே இந்த மெசேஜ சொல்லணும். இதுக்காகத்தான் இயேசு வந்தாருன்றத போய் சொல்லணும். அது கிடைக்குது இது கிடைக்குது இல்ல, இயேசு என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. அந்த மெசேஜ உரலா அறிவிக்கும். இதை தெரியாம தான் அவங்களும் தப்பு தப்பா செய்யறாங்க. இந்த மெசேஜ் சொல்லணும். ஆகவே ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு உதவி செய்யட்டும். இங்க யாராவது இந்த இயேசுவை நம்பாத இருந்தீங்கன்னா, இந்த இயேசுவை எந்த சூழலில் அவர் இருந்தார் பாருங்க, எந்த சூழலுக்குள் அவர் வந்தார் பாருங்க, எந்த சூழலுக்குள் கொண்டு போனோன்னு வந்திருக்கிறார். இன்னைக்கும் அவர் உங்களுக்கு கூப்பிடுறார். இன்னைக்கு எத்தனை காலம் உலகம் செஞ்ச மாதிரி அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது, நீங்க இன்னைக்கு கூட அவருக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றீங்களா? இல்லைங்களா? அவருக்கு மாட்டு கொட்டாயில, நீ சில பேர் அந்த மாட்டு கொட்டாயில கூட உங்க இதயத்துல இடம் கொடுக்கறது இல்லை. நீங்க அவருக்கு எதுவுமே இல்லை உங்க இதயத்துல. வெறும் வெளிப்பிரகார பண்டிகை முடிஞ்சிட்டாங்க. எந்த அளவுக்கு இயேசுக்கு மதிப்பு வச்சிருக்கீங்க உங்க இதயத்துல? எந்த அளவுக்கு அவர் யோசிக்கிறீங்க? நீ யோசிச்சு பாருங்க. அவங்க செஞ்ச மாட்டா நீங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அவர்கிட்ட வாங்க. உங்களையே அவருக்கு இறக்கத்துல தூக்கி போட்டீங்கன்னா, இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவனை ஒரு காலம் நான் தள்ளி விடுகிறதில்ல. எவ்வளவு பெரிய தேவன் எந்த சூழ்நிலைக்கு இறங்கி வந்து எந்த சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு போன விரும்புறாரு? ஏன் வருத்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ்றது? அவரை நம்பி வந்தீங்கன்னா உன்னத உயர்வுக்கு உங்களை கொண்டு போற, உங்க பாவங்கள்லாம் மன்னித்து உங்களுக்கு புதுவாழ்வை கொடுக்கிறார். புது வருஷம் ஆரம்பிக்க போகுது இல்லைங்களா? எல்லாரும் இப்ப எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ரெசல்யூஷன். நான் இன்னமே டிவியை கம்மி பண்ண போறேன், சிகரெட் குடிக்கிறத விட போறேன், குடியை விட போறேன்னு ஒரு மாசம் தான் அதெல்லாம். ஆனா இயேசு கிட்ட வந்தீங்கன்னா புது வாழ்வை கொடுக்கிறார், புது இதயத்தை கொடுக்கிறார். எல்லாம் புதிதாயின் இந்த புது வருஷத்துல இருந்து எல்லாம் புதுசா மாறிப்போம். அது இயேசு மட்டும்தான் செய்ய முடியும். ஆண்டவர்கிட்ட வாங்க, அவர் உங்களுக்கு புது வாழ்வை கொடுப்பார். அதுக்காகத்தான் அவர் வந்தார், மறு புது ஜென்மம் கொடுக்கறதுக்கு, மறு ஜென்மம் கொடுக்கறதுக்கு. ஜெபம் பண்ணு. நல்ல தேவனே, இந்த செய்தியை எங்களுக்கு பேசினதற்காக இன்னைக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல தேவனே, நாங்கள் எவ்வளவு ஒரு சீர்கெட்டவர்கள் என்பதை உணர்கிறோம். எவ்வளவு இருளானவர்கள், அறியாமை உள்ளவர்கள். எந்த சூழலில் நீர் இருந்தீர்? எந்த சூழலுக்குள் வந்தீர்? எந்த சூழலுக்குள் எங்களை கொண்டு போக வந்தீரப்பா? அதை ஆழமாக சிந்தித்து பார்த்து உணர உதவி செய்யும். இதில் மெய்மறந்து போய் ஆச்சரியத்தில் மூழ்கி போய் இதை ஆழமா சிந்தித்து பார்த்து என் இதையெல்லாம் நிறைந்து ஆராதனையில துதியில நிறைந்த அந்த நிறைஞ்ச இதயத்தோடு இந்த உலகத்துக்கு இந்த செய்தி அறிவிக்கிற மக்களாக இருக்க எங்களை ஆசிர்வதியும் ஆண்டுகிறேன். எங்களோடு இருந்து வழி நடத்தும். உண்மை அறியாத உலகம் எவ்வளவு இருள இருக்குது இன்னைக்கும், எவ்வளவு அஞ்ஞானத்துல இருக்கு இன்னைக்கும். ஆண்டவரே, யூதர்களை நீ நிராகரித்து சப்பானிகளும் ரோட்ல இருக்கிறவங்களும் பிச்சைக்காரங்களுக்கும் புறமதஸ்தர்களுக்கும் உடைய சுவிசேஷத்தை நீ அனுப்பியிருக்கிறேன். அப்படி சுவிசேஷ கிருபையின் இந்த காலத்துல போய் கல்லையும் மண்ணையும் குமுடுற எங்க தேசம் உங்களுடைய சுவிசேஷத்துக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிற நாட்கள்ல இருக்கிற எவ்வளவு குருட்டு, எவ்வளவு சீரழிவு, எவ்வளவு அறியாம, எவ்வளவு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. காலாகாலமாக கல்லையோ மண்ணையும் குமிட்ட இந்த பூமி விடிவு காலம் சுவிசேஷம் கொண்டு வரும்போது அந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாக நிற்கிற நாட்கள்ல இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் அப்போஸ்த காலத்தில் இருந்த தைரியத்தை எங்களுக்கு தாரும். அந்த காலத்தில் ஊற்றின ஆவியின் வல்லமை எங்க மேல ஊற்றி சுவிசேஷத்தை தைரியமாக அறிவிக்கிற மனிதர்களாக சபைகளை எழுப்பும் ஆண்டவரே. இந்த காலகட்டத்தில் விசேஷமாக உம்முடைய சமாதானம் எங்க நாடெல்லாம் வெறுப்புல, கோபத்துல, கசப்புல, மத பேர்ல, பிரிவினைகள்ல இந்த நாடே சுக்குநூற ஆயிரம் போல இருக்கின்ற பயத்துல வாழுகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். உம்முடைய பூமியில் சமாதானம் என்ற இந்த செய்தியை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிற தைரியத்தை எங்களுக்கு சார். ஆவியில எங்களை நிரப்பும், வழி நடத்தும் ஆண்டவர். இந்த செய்தி தான் இந்தியாவுக்கு தேவை, எங்க நாட்டுக்கு தேவை. இயேசு எதற்காக வந்தார்? பூமியில் மனுஷர்களுக்குள் சமாதானம் உருவாக்க. அந்த சமாதானம் உன் செய்தி மட்டும்தான் செய்ய முடியும் ஆண்டவர். அந்த செய்தியை நாங்கள் எங்களுக்குள்ளேயே வைத்திராமல் எல்லோருக்கும் அறிவிக்க எங்களுக்கு தைரியத்தையும் ஆர்வத்தையும் உள்ளத்தில் ஆச்சரியத்தையும் ஆவியின் நிறைவையும் தந்து வழிநடத்தும் தேவனே. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென்.